அத்தியாயம் 1. சிவபெருமானின் மேன்மையான வரங்கள். நாரத மகரிஷி ஒரு சமயம் சிவபெருமானை தரிசிக்கச் சென்று அவரது மகிமைகளை பற்றி கூறி புகழ ஆரம்பித்தார். எம்பெருமானே, தாங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகவும் நெருங்கியவர். அவரது முழு அன்புக்கு பாத்திரமானவர். அது மட்டுமல்லாமல் நீவிர் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் அல்ல. ஏனென்றால் நீர் அவரிடமிருந்தே உண்டானவர். உம்மால் முக்தியை மட்டுமல்ல, கிடைக்கப் பெறாத மிக அரிய மாணிக்கமான கிருஷ்ண பிரேம பக்தியையும் கூட அளிக்க முடியும் என்று புகழ்ந்தார். இவ்வாறு நாரத முனிவர் தன்னை பற்பல வகைகளில் புகழ்வதை கேட்டு சிவபெருமான் உடனே கோபம் கொண்டு, நாரத முனிவரே, நிறுத்தும் இந்த புகழ்ச்சியை. நீவிர் கூறியவை எதுவும் சரியல்ல. நான் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் நெருங்கிய அன்புக்கு பாத்திரமானவனே அல்ல என்று மறுத்தார். உண்மையில் சிவபெருமான் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் முழு அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றவர். இந்த நெருக்கத்தினால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மிக முக்கியமான சேவைகளை சிவபெருமானிடம் மட்டுமே செய்ய கொடுக்கிறார். உதாரணமாக, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கும் போது மேல் எழும்பிய ஆலகால விஷத்தை சிவபெருமானிடம் மட்டுமே விழுங்க கூறி கோர விஷத்தில் எரிந்து கொண்டிருந்த உலகங்கள் அனைத்தையும் காப்பாற்றினார். தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விண்ணப்பித்த போது அவர் சிவபெருமானைத்தானே அந்த விஷத்தை விழுங்க கூறினார். பின்னர் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று, எம்பெருமானே, தயை கூர்ந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்ட போது சிவபெருமான் அனைத்து விஷத்தையும் தன் கையில் எடுத்து வாயில் உட்கொண்டார். ஆனால் அவர் அதை விழுங்க தயங்கினார். ஏன்? ஸ்ரீகிருஷ்ணர் என் இதயத்தில் வீற்றிருக்கிறார். நான் இந்த விஷத்தை விழுங்கினால் அது அவரை அல்லவோ பாதிக்கும் என்று எண்ணி அதை முழுவதும் விழுங்காமல் தன் தொண்டையிலேயே வைத்துக் கொண்டார். ஆனால் அந்த விஷம் அவரது தொண்டையை எரித்து அதை நீல நிறமாக்கியது. சிறிது தாழ்மையான குரலில் சிவபெருமான் நாரதரிடம் கூறினார், எனக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் முழு அன்பை பெற ஆசைதான். ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை. உமக்குத்தான் தெரியுமே, நான் எப்போதும் சுடுகாட்டு சாம்பலை என் மேல் பூசிக்கொண்டும் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து கொண்டும் இருக்கிறேன். என் சகாக்களோ பூதங்களும் பிசாசுகளுமே. எனவே நான் ஸ்ரீகிருஷ்ணரின் அன்பை பெற தகுதி அற்றவன். அவர் என்னிடம் அவ்வளவு அன்பு வைத்திருந்தால் எனக்கு ஏன் அவர் தாமச குணத்துடன் எவருக்கும் அச்சமளிக்கின்ற உலகங்களை அளிக்கும் தொழிலை அளித்துள்ளார்? அது மட்டுமல்ல, நான் அவரது அன்புக்கு பாத்திரமாயிருந்தால் எதற்காக என்னை அவர் சங்கராச்சாரியாராக பிறக்க வைத்து அவருக்கே எதிரான உபதேசங்களை கூற வைத்தார்? அடிக்குறிப்பு: சிவபெருமான் இங்கே குறிப்பிடுவது அத்வைதவாதியான ஸ்ரீபாத் சங்கராச்சாரியாரின் சரிதத்தையே. ஸ்ரீபாத் சங்கராச்சாரியார் தோன்றுவதற்கு முன்னர், அதாவது சுமார் 1500 வருடங்களுக்கு முன், சூனிய தத்துவத்தை கொண்டுள்ள புத்த மதம் புகழோங்கியிருந்தது. அது வேதங்களை வேண்டாம் என்று புறக்கணித்தது. ஆனால் சிவபெருமானின் அவதாரமான சங்கராச்சாரியார் புத்த மதத்தை துரத்துவதற்காக அத்வைத மார்க்கத்தை பரப்பி பக்தியற்ற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். மேலும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று போதித்து கிருஷ்ண பிரேமையை விரும்பாத ஜீவன்களையும், உலக ஆசைகளுக்காக மட்டுமே இறைவனை வழிபடுபவர்களையும், இறைவனின் பாதங்களில் சரணடைய விரும்பாதவர்களையும் பிரித்தார். ஆனால் உண்மை என்ன? சிவபெருமான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிக பிரியமான காரணத்தினால்தான் அவரை சங்கராச்சாரியாராக அவதரிக்க வைத்தார். ஏராளமானவர்கள் இறைவனை தங்கள் தன்னல ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே வழிபட்டார்கள். இறைவனை வழிபட்டால் அவர் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய உலக செல்வங்கள் அனைத்தையும் வழங்குவார், நாம் மிக மகிழ்ச்சியுடனும் வசதியுடனும் பெரும் பேருடனும் வாழலாம் என்ற குறிக்கோளில்தான் அவர்கள் வழிபடுகின்றனர். சுருக்கமாக கூறப்போனால், அவர்களுடைய வழிபாட்டின் நோக்கம் இறைவனை மகிழ்விக்கவோ அல்லது அவருக்கு சேவை செய்வதிலோ அல்ல. இது மிகவும் ஆபத்தானது என்று ஸ்ரீகிருஷ்ணர் யோசித்து சிவபெருமானிடம், இந்த மாதிரியான போய் பக்தர்கள் என்னுடன் வாழ மாட்டார்கள், மாறாக அவர்கள் குழப்பத்தையே உண்டு பண்ணுவார்கள், எனவே அவர்களை என்னிடம் இருந்து வெகு அப்பால் வைக்க வேண்டும். அவர்களுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அதாவது பிரம்மம் ஒன்றே உண்மை, இந்த உலகம் பொய் என்று உபதேசிக்க வேண்டும். மேலும் எல்லா ஜீவன்களும் சிவனே, எல்லா ஜீவன்களும் உருவமற்ற பிரம்மம், நீதான் பரம இறைவன், நீ வேறு எந்த கடவுளையோ தேவர்களையோ வழிபட அவசியமே இல்லை என்றும் போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதை கேட்டு சிவபெருமான் தயங்கினார். இந்த கட்டளையை செயல்படுத்த என்னிடம் தகுதியே கிடையாது, தயை கூர்ந்து வேறு தகுதி உடையவரிடம் அளிப்பீராக என்று கிருஷ்ணரிடம் விண்ணப்பித்தார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானோ, இல்லை இல்லை, அனைத்து உலகங்களிலும் உம்மை விடவும் தகுதி உள்ளவர் எவரும் கிடையாது, எனவே இந்த முக்கியமான செயலை நீவிர் புரிய வேண்டும் என்று சிவபெருமானிடம் வற்புறுத்தினார். சிவபெருமான் வெட்கத்துடன் நாரத முனிவரிடம் கூறினார், கடைசியாக நான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைக்கு இணங்க வேண்டியதாயிற்று. நான் சங்கராச்சாரியாராக அவதரித்து எல்லா இடங்களிலும் உபதேசித்தேன். எப்படி? நீதான் பிரம்மம், நீதான் பரபிரம்மம், நீதான் உருவில்லாத பிரம்மம், அனைத்து உலகங்களும் பொய் என்று. ஆனால் இப்போது நான் அதை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன். எண்ணில் அடங்காத ஜீவன்களை நான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து பிரித்து விட்டதால் நான் பெரிய தவறை செய்துள்ளேன். ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையின் பேரில் மட்டுமே நான் இந்த பொய் தத்துவத்தை உபதேசித்தேன். இப்படிப்பட்ட கட்டளைகளை ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் மட்டுமே அளிப்பதால் நான் அவருடைய முழு அன்புக்கு பாத்திரமானவன் அல்ல என்று எண்ணுகிறேன். ஏமாற்றுபவரை ஏமாற்றுதல். மேலும் சிவபெருமான் நாரத முனிவரிடம், தான் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரின் பகைவர்களுக்கும் கூட வரங்களை கொடுத்ததை பற்றி கூறி வருத்தப்பட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பங்களுக்காக ராவணன், விருக்காசுரன், சால்வா, ஜெயரத்ரன் இப்படி பற்பல அசுரர்களுக்கு அவர் வரங்களை அளித்ததை விவரித்தார். இவை கிருஷ்ண பக்திக்கு எதிரான செயல்கள் போல் தெரிந்தாலும் அவை கிருஷ்ணரின் விருப்பங்களின் பெயரில் செய்யப்பட்டவைகளே. இதை கேட்ட நாரத முனிவர் கூறினார், எம்பெருமானே, நீவிர் என்னை தவறான முடிவுக்கு வர தூண்டுகிறீர். நீவிர் செய்வது அனைத்தும் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளுக்காக என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். அவற்றால் உலக ஜீவன்களுக்கு நன்மைகளே பயக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரின் எதிரிகளுக்கு நீங்கள் வரங்களும் உதவிகளும் அளித்ததை கூறினேன். ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் எதிரிகளும் பாண்டவர்களின் எதிரிகளும் உம்மை வணங்கி துர்ச்செயல்களுக்காகவே உபயோகப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் வரங்களை அளித்ததையும் நன்கு அறிவேன். ஆனால் அப்படி அளித்த எந்த வரமும் நிலையானதாக இருக்கவில்லையே. அவை அனைத்திலும் ஏதாவது ஒரு குறை அல்லது குதர்க்கம் வைத்தே அளித்தீர். சொல்ல போனால் தாங்கள் இவ்வாறான ஏமாற்று வரங்களை அளித்து உண்மையிலேயே ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விக்கிறீர். எனவே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் தாங்கள்தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருமைக்குரியவர். இவ்வாறு சிவபெருமானும் நாரத முனிவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் விவாதங்களை தொடர்ந்து நடத்தினர். சிவபெருமான் தான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்புக்கு பாத்திரமானவர் இல்லை என்றும், நாரத முனிவர் அதற்கு எதிராகவும் சர்ச்சை பண்ணினார்கள். ஏமாற்று வரங்கள். இனி மகாபாரதத்தில் ஜெயரத்ரன் என்ற அசுர மன்னன் எவ்வாறு சிவபெருமானை வழிபட்டு மிகவும் புத்திசாலித்தனமான வரம் ஒன்றை பெற்றதை பார்ப்போம். பாண்டவர்களின் எதிரியான துரியோதனன் அவனது தங்கை துஷாலாவை ஜெயரத்ரனுக்கு மணம் முடித்து வைத்தான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு உறவானதால் ஜெயரத்ரனும் பாண்டவர்களுக்கு உறவினன் ஆனான். இந்த உறவை உபயோகித்து ஜெயரத்ரன் பாண்டவர்களின் மனைவியான திரௌபதியை தனக்கு மனைவியாக்க எண்ணி அவளை பலவந்தமாக இழுத்து கடத்தி சென்றான். திரௌபதியோ அழுதுகொண்டு, நான் பாண்டவர்களின் மனைவி, அவர்கள் உன்னை பிடித்தால் உன்னை கடுமையாக தண்டித்து கொன்றே போடுவார்கள் என்று கோபத்துடன் கூறினாள். ஜெயரத்ராவின் அகந்தை அவள் கூறியது எதையுமே கேட்க விடவில்லை. நாரத முனிவர் இதை கண்டு உடனே பாண்டவர்களிடம் விரைந்து சென்று திரௌபதியை ஜெயரத்ரன் கடத்தி செல்வதையும் திரௌபதி அழுவதையும் எடுத்து கூறினார். உடனடியாக பீமனும் அர்ஜுனனும் தங்கள் ரதங்களை பூட்டி ஜெயரத்ரனை துரத்தினர். பீமன் தன் ரதத்தை ஜெயரத்ரனின் ரதத்தை விட வேகமாக ஓட்டி அவனை நெருங்கினான். அர்ஜுனன் தன் அம்புகளை ஏவி ஜெயரத்ரனின் ரதத்தை சுற்றிலும் நெருப்பை உண்டு பண்ணினான். ஜெயரத்ரனினால் எங்கும் தப்ப முடியவில்லை. பின்னர் பீமனால் நன்றாக உதைக்கப்பட்ட ஜெயரத்ரனை ரதத்தில் கட்டி தர்மரான யுதிஷ்டிர மகாராஜாவிடம் கொண்டு சென்றனர். கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்த பீமன் தன் மூத்த சகோதரனான யுதிஷ்டிரரிடம் கூறினான், தயவு செய்து உடனே கட்டளையிடுங்கள், ஜெயரத்ரனை இப்போதே நான் கொல்ல வேண்டும். அர்ஜுனனும் பீமனுக்கு ஆதரவாக, ஆம், இவ்வளவு கொடிய செயலை புரிந்த ஜெயரத்ரனை உடனடியாக கொல்ல வேண்டும் என்று கோபமுடன் கூறினான். மன்னன் யுதிஷ்டிரர் கூறினார், குற்றம் திரௌபதியின் மேல் செய்யப்பட்டிருப்பதால் திரௌபதியை கேட்பதே இதில் சரி. இந்த வழக்கில் அவள் என்ன தண்டனை இடுகிறாளோ அதை செய்வோம். பீமனும் அர்ஜுனனும் ஜெயரத்ரனை திரௌபதியின் காலில் விழவைத்தனர். திரௌபதியோ இரக்கம் கொண்டு தன் கணவர்களிடம் கூறினாள், இவனை கொல்ல வேண்டாம், மன்னித்து விடுங்கள், அவன் நமக்கு ஒரு வகையில் சொந்தமானவன். நீங்கள் இப்போது இவனை கொன்றால் உங்கள் மைத்துனி அல்லவோ விதவையாவாள், அவள் தனது வாழ்நாள் முழுவதும் அல்லவா அழுது கொண்டிருப்பாள். எதிர்பார்க்காத இந்த பதிலை கேட்டு குழப்பமடைந்த பீமனும் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரை அணுகி கேட்டனர், பரந்தாமா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்களோ ஜெயரத்ரனை கொல்வோம் என்று சபதம் வேறு செய்துள்ளோம், ஆனால் திரௌபதியோ அவனை மன்னிக்க சொல்லுகிறாள். ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார், எவன் ஒருவன் மிகுந்த மரியாதை பெற்றுள்ளானோ அவனுக்கு அவமானம் என்பது சாவை விடவும் மோசமானது. புரிந்து கொண்ட அர்ஜுனன் ஜெயரத்ரனின் தலைமுடியை கோரமாக மழித்தான். தலையில் 5 இடங்களில் வட்ட வட்டமாக வெட்டாமலும் முகத்தின் ஒரு பக்கத்தில் மழித்தும் மறுபக்கம் அப்படியே விட்டும் பார்க்க அருவருக்க தகும் வகையில் ஆக்கிய பின் ஜெயரத்ரனை விடுவித்தான். ஜெயரத்ரனுக்கு இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. இறந்திருந்தால் எவ்வளவோ மேல் என்று எண்ணினான். எப்படியாவது பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்று தீர்மானித்து நேராக இமயமலையில் உள்ள கங்கோத்திரியை அடைந்தான். அங்கே சிவபெருமானை நோக்கி மிக கடும் தவம் புரிந்தான். சில மாதங்களில் எல்லா விதமான ஆகாரங்கள், தண்ணீர் மற்றும் உடல் சம்பந்தமான அனைத்தையும் விட்டுவிட்டு உயிரை விடும் தருவாயை அடைந்தான். அப்போது அங்கு சிவபெருமான் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ஜெயரத்ரன் பதிலாக, நான் பாண்டவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்கள் அனைவரையும் நான் வென்று கொல்ல வேண்டும் என்று கேட்டான். சிவபெருமான் கூறினார், நீ பாண்டவர்களில் யுதிஷ்டிரர், பீமர், நகுலன், சகாதேவன் இவர்களை வெல்லலாம், ஆனால் அர்ஜுனனை மட்டும் வெல்ல முடியாது. திருப்தி அடையாத ஜெயரத்ரன் சிவபெருமானிடம் கேட்டான், உம்மால் எனக்கு வரத்தை நான் கேட்டவாறு தர இயலவில்லை என்றால் என்னை அர்ஜுனனோ வேறு யாருமோ கொல்ல முடியாத வரம் வேண்டும். அதற்கு சிவபெருமான், வேண்டுமானால் என்னால் இப்படி ஒரு வரமளிக்க முடியும். அதாவது உன் தலையை யாராவது கொய்து அந்த தலை தரையில் விழுந்தால் உன்னை கொன்றவன் அப்போதே இறந்து விடுவான். உனது தலையும் உன் உடலில் திரும்ப வந்து பொருந்திவிடும். உன்னை இவ்வாறு லட்சக்கணக்கான முறை கொன்றாலும் நீ சாகவே மாட்டாய். ஆனால் உன் தலை கொய்யப்பட்டு அது உன் தகப்பன் கையில் விழுந்து அவர் அதை தரையில் போட்டால் மட்டுமே நீ இறப்பாய் என்று வரமளித்தார். ஜெயரத்ரன் இதை கேட்டு என் தகப்பன் இதை செய்வாரா என்று எண்ணி வரத்தையும் வாங்கிக் கொண்டார். மகாபாரத போர் குருக்ஷேத்திரத்தில் ஆரம்பித்த போது ஜெயரத்ரன் துரியோதனனின் பக்கத்தில் சேர்ந்து கொண்டான். போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்தி வேளையில் ஜெயரத்ரனின் தகப்பனார் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். கையில் தண்ணீரை எடுத்து அதை சூரிய பகவானுக்கு தாரை விட்டு கொண்டிருந்தார். இந்த தருணத்தை அர்ஜுனன் உடனே உபயோகித்தான். தன் ஒப்பற்ற வில் வித்தையினால் அம்பை எடுத்து ஜெயரத்ரனின் தலைக்கு இலக்கு வைத்து சரியாக அவன் தலை அவன் தகப்பனின் கைகளில் போய் விழுமாறு எய்தான். கண்களை மூடி சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ஏதோ கையில் விழுவதை உணர்ந்து திடுக்கிட்டு அவர் அதை அப்படியே தரையில் தூரவிட்டு எறிந்தார். கையில் ஏன் வித்தியாசமான ஈரம் உள்ளது என்று கண்ணை திறந்து பார்த்தார். அவர் எறிந்த மகனின் தலை தரையிலே கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். அருமை மகனே, நீ இறந்து விட்டாய் என்று அழ ஆரம்பித்தார். புத்திசாலித்தனமான வரங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் மேல் பகைமை கொண்டு எப்படியாவது கிருஷ்ணரை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து சால்வா என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். தினமும் ஒரு கைப்பிடி சாம்பலை மட்டுமே தின்று ஒரு வருடமாக தவம் இருந்தான். சிவபெருமான் இதை அறிந்து மிகவும் மகிழ்ந்து அவரிடம் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சால்வா சிவபெருமானிடம் ஒரு மாய சக்தி வாய்ந்த விமானத்தை கேட்டான். அந்த விமானம் என் மனதினால் ஓட்டப்படுவதாக இருக்க வேண்டும். நான் என்னவெல்லாம் நினைக்கிறேனோ அவை அனைத்தையும் செய்யும் சக்தி அதற்கு இருக்க வேண்டும். நான் நினைப்பது போல் அது என்னை மற்ற லோகங்களுக்கோ எங்கு வேண்டுமோ அங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். உஷ்ண காலங்களில் அது இதமான குளிர்ந்த காற்றை கொடுக்க வேண்டும். அதில் இரண்டு பேர் பயணம் செய்யும் போது இரண்டு பேர்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் அதில் லட்சக்கணக்கான பேர்கள் பயணம் செய்தால் அது தானாகவே அத்தனை இருக்கைகளை உடனே அளிக்க வேண்டும். அந்த விமானத்தில் ஒருபோதும் எந்திர கோளாறு ஏற்படக்கூடாது. அதில் எல்லா வகையான போர் ஆயுதங்களும் இருக்க வேண்டும். அது யாதவர்கள் அனைவரையும் பீதி கொள்ள வைக்க வேண்டும். சிவபெருமான் சால்வா கேட்ட வரத்தை கொடுத்து மாயாதானவன் என்ற அசுரனின் உதவியால் சால்வா கேட்டபடி விமானம் உற்பத்தி செய்யப்பட்டது. சால்வா அதை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடமான துவாரகையை அழிக்க ஆரம்பித்தான். சால்வா தன் விமானம் மூலமாக வானிலிருந்து தாக்கினான். அவனது படைகளோ தரை மார்க்கமாக தாக்கின. யாதவர்கள் பிரத்யும்னாவின் தலைமையில் எவ்வளவோ கடுமையாக போர் செய்தும் சால்வாவை வெல்ல இயலவில்லை. கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணரே போரில் நேரடியாக இறங்க வேண்டியிருந்தது. வெகு நேரமாக இருவரும் நேருக்கு நேராக போராடினார்கள். சால்வா தன் மாய சக்திகள் அனைத்தையும் காட்டினான். இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் சக்கராயுதத்தை ஏவி சால்வாவின் தலையை கொய்து அவனுக்கு மோட்சத்தை அளித்தார். இவ்வாறு சிவபெருமான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிராக எவர் வரம் கேட்டாலும் அவர் வரம் அளிக்கும் போது அதில் ஏதாவது ஒரு குறையை வைத்து விடுவார். இவ்வாறு அளவில்லா அறிவு கூர்மையுடன் சிவபெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளுக்கு உதவி புரிகிறார். நாரத முனிவர் இதை நன்றாகவே அறியவும் செய்வார். சிவபெருமானின் இந்த அற்புத செயல்களை எல்லோரும் அறிய வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவரது உள் ஆசை. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து சிவபெருமான் வேறல்ல. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் சிவபெருமானே. அவருக்கு நாம் எப்போதும் பெருமதிப்பு கொடுக்க வேண்டும். அவரே ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் பக்தர். நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு பிராணானாம் இதம் ததா. எல்லா நதிகளிலும் கங்கை நதி மிக உயர்ந்தது. எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் ஸ்ரீகிருஷ்ணர். எல்லா வைஷ்ணவர்களிலும் முதலானவர் சம்பு அதாவது சிவன். எல்லா புராணங்களிலும் உயர்ந்தது ஸ்ரீமத் பாகவதம். சிவ தத்துவம், பிரம்ம தத்துவம் முதலான அனைத்து தத்துவங்களிலும் சிவ தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது மிக கடினமானது. பிரம்ம தத்துவம் அவ்வளவு கடினமானது அல்ல. ஏனென்றால் பிரம்மா எப்போதும் ஒரு ஜீவாத்மாவே. அபூர்வமாக சில சமயங்களில் மட்டும் தகுதி வாய்ந்த ஜீவாத்மா இல்லாவிடில் ஸ்ரீகிருஷ்ணரிடம் இருந்து தோன்றிய விஷ்ணு தாமாக இந்த பதவியை கொள்கிறார். ஆனால் அது மிக மிக அபூர்வமே. பிரம்மதேவர் வசிக்கும் சத்தியலோகம் மற்றும் எட்டு விதமான பூத உலக மூடிகள் இவை அனைத்தையும் தாண்டி பின்னர் விரஜா நதியையும் தாண்டிய பின்னர்தான் சிவபெருமானின் இருப்பிடத்தை அடைய இயலும். அங்கே அவர் விஷ்ணுவிலிருந்து தோன்றிய சதாசிவமாக இருக்கிறார். சிவ தத்துவத்தை விளக்க பாலுக்கும் தயிருக்கும் உள்ள ஒரு உவமையை உதாரணமாக கூறலாம். பாலிலிருந்து தோன்றியதே தயிராகும். பால் தயிராக முடியும், ஆனால் தயிர் பாலாக முடியாது. பிரம்ம சம்ஹிதாவில் கூறப்பட்டிருக்கும் இந்த உவமையை ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அவரது விளக்கத்தில் இவ்வாறு கொடுத்துள்ளார். உருமாற்றம் செய்யும் பொருளினால் அதாவது அமிலம் எவ்வாறு பால் தயிராக மாறுகிறதோ அதேபோல் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக சம்பு அதாவது சிவன் ஆக தோன்றுகிறார். காரணத்தையும் பலனையும் விளக்கவே இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. உருமாற்றத்தை பற்றி அல்ல. ஸ்ரீகிருஷ்ணரின் உண்மை சொரூபம் மாறுவதில்லை. மாறாக சிந்தாமணி படிகம் எப்படி தன்னிடம் கேட்டவை அனைத்தையும் கொடுத்த பின்னரும் கொஞ்சம் கூட அதன் இயல்பில் மாறுவது இல்லையோ அப்படியே ஸ்ரீகிருஷ்ணர் மாறாமல் இருக்கிறார். ராமேஸ்வர மகாதேவா. ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டும் போது அவர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அப்போது அங்கிருந்த அனைத்து மக்களும் கூட சிவபெருமானை துதித்தனர். ராமேஸ்வரருக்கு ஜெயம், நீவிர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் ஈஸ்வரர், ஸ்ரீ ராமரின் இறைவன் என்றனர். ஆனால் இதை கேட்ட தேவர்கள் அனைவரும் அதிருப்தி அடைந்து வானில் ஒலி எழுப்பினர். ராமஸ்ச சௌ ஈஸ்வரஹா, ராமனும் இறைவன், சங்கரரும் இறைவன், அவர்கள் இருவரும் ஒன்றே. இப்படி அவர்கள் கூறுவதை கேட்டதும் சிவலிங்கம் பிளந்து அதிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். எல்லோரையும் நோக்கி சிவபெருமான், நீங்கள் முழு முட்டாள்கள். நீங்கள் எவரும் என் தத்துவத்தை அறிய மாட்டீர்கள். ஸ்ரீராமர் என்னுடைய அன்புக்குரிய இறைவன், அதனால்தான் என் பெயர் ராமேஸ்வரா என்று கூறி மறைந்தார். பரிபூரண பக்தியை அளிப்பவர் சிவபெருமான் நிரந்தரமாக ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கும் பிருந்தாவனத்தில் உறைந்துள்ளார். பற்பல வகைகளில் அவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தால் அவர் அங்கு கோபீஸ்வர மகாதேவராக வீற்றிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் ரசலீலாட்டம் ஆடுவதற்கு முன்னால் ஸ்ரீமதி ராதிகாவை அவரது இடது பக்கத்தில் இருந்தும் கோபீஸ்வர மகாதேவரை அவரது வலது பக்கத்தில் இருந்தும் உண்டு பண்ணினார். ஸ்ரீமதி ராதிகா ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆனந்த சக்தி ஸ்வரூபம். பூத உலகில் காசி கைலாசம் போன்ற இடங்களில் வீற்றிருக்கும் சிவன் இந்த மூல சதா சிவனிடம் இருந்து தோன்றிய முழுமையற்ற அதாவது பார்ஷியல் சொரூபங்களே. அவைகள் மூல சிவன் அல்ல. மூல சதாசிவம் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழும் கோலோக பிருந்தாவனத்தில் மட்டுமே உள்ளார். அவரால் மட்டுமே பிரஜ பிரேமையை பக்தர்களுக்கு அளிக்க இயலும். மற்ற சொரூபங்களான பிப்பலேஸ்வர மகாதேவர், பூதேஸ்வர மகாதேவர், ரங்கேஸ்வர மகாதேவர் போன்றவர்களால் பிரஜ பிரேமையை அளிக்க முடியாது. அடிக்குறிப்பு: சிவபெருமானின் நித்திய சொரூபம் கோபீஸ்வர மகாதேவர். அவரது கோபீஸ்வர லீலையை பின்னக்கிள் ஆஃப் டிவோஷன் என்ற நூலில் கீழ்வருமாறு எழுதப்பட்டுள்ளது. ஒரு கோபியாக மாறி தானும் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டு சிவபெருமான் மிக கடும் தவம் இருந்தார். அதை கண்ட யோக மாயையான பௌர்ணமாசி மிகவும் மகிழ்ந்து அவர் முன்னால் தோன்றினாள். சிவபெருமானின் வேண்டுதலை அறிந்து அவரை பிரம்மகுண்டம் என்ற புனித தீர்த்தத்தில் முக்கினாள். அவ்வளவுதான், சிவபெருமான் ஒரு அழகான இளம் வயதான கோபியானார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடன் நடத்திய ரசலீலா நடந்து கொண்டிருந்த இடத்தை அடைந்து சற்று தூரத்தில் மறைந்து நின்று ரசலீலாவை பார்க்க முயன்றார். உடனடியாக ஸ்ரீ கிருஷ்ணரும் எல்லா கோபியர்களும் தங்கள் மன மகிழ்ச்சியில் பெரும் வித்தியாசத்தை உணர்ந்தனர். அவர்களால் மகிழ்ச்சியுடன் ஆட முடியாமல் அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஏன் இன்று வழக்கம் போல் மகிழ்ச்சியே இல்லை என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டு காரணம் என்னவென்று கண்டுபிடிப்பதற்காக அக்கம் பக்கம் எல்லாம் தேடி பார்த்தார்கள். அப்போது அவர்கள் கோபியாக நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கண்டு, நீ யார், உன் பெயர் என்ன, யார் உன் தாய் தந்தையர்கள், உன் கணவனின் பெயர் என்ன, உன் மாமனார் வீடு எங்கே உள்ளது என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு துருவினர். கோபியாய் இருந்த சிவபெருமான் பதில் எதுவுமே பேசாமல் இருந்ததால் கோபியர்கள் அவரது கன்னத்தில் பலமாக அறைந்தனர். இவ்வாறு பல கோபியர்களும் மாறி மாறி அறைந்ததால் அவரது கன்னம் சிவந்து வீங்கியது. வலி தாங்க முடியாமல், யோகமாயே யோகமாயே, தயவு செய்து என்னை காப்பாற்று, நான் கிருஷ்ணரின் ரசலீலாவுக்கு இனி வரவே மாட்டேன், அல்ல பிருந்தாவனத்துக்கே இனி வரமாட்டேன் என்று கதறினார். இதை கேட்டதும் பௌர்ணமாசி உடனே விரைந்து வந்து கோபியர்களிடம், இந்த கோபி அதாவது சிவபெருமான் இடம் நீங்கள் கருணை காட்டுங்கள், இவள் என் அன்பின் பாத்திரம் என்று வேண்ட, பௌர்ணமாசியின் வேண்டுகோளின்படி கோபியர்கள் சிவபெருமானை ஒரு கோபியாக சேர்த்து கொண்டனர். ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியாக நின்ற சிவபெருமானுக்கு கோபீஸ்வரா அதாவது கோபியர்களால் ஆளப்படும் ஈஸ்வரர் என்று பெயர் வழங்கியது மட்டுமன்றி, கோபீஸ்வரர்தான் ரசலீலாவின் காவலர் என்று அவருக்கு பொறுப்பையும் அளித்து, கோபீஸ்வரரின் அனுமதியின்றி எவரும் ரசலீலாவில் பங்கு கொள்ளவே முடியாது என்று விதியையும் கூறினார். அடிக்குறிப்பு முடிவு: ஸ்ரீ பிரஜ விலாச ஸ்தவா என்ற நூலில் ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமி கீழ்கண்ட ஸ்தோத்திரத்தை எழுதியுள்ளார். முடா கோபேந்திர சியத் மஜா புஜ பரிசிரங்க நீதயே ஸ்புரத் கோபிர் பிருந்தியைர்யம் யஹ பாகவதம் பிரணயிபிஹி பஜத் பிஸ்தைர் பக்தியா ஸ்வமபிலசிதம் பிராப்தம் அசிராத் யமித்ரே கோபீஸ்வரம் அனுதினம் தம் கில பஜே. யமுனா தீரத்தில் அமர்ந்திருக்கும் கோபீஸ்வர மகாதேவரை நான் தினமும் வழிபடுகிறேன். இதே கோபீஸ்வரரைத்தான் கோபியர்கள் மிகவும் ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்டு நந்த மகாராஜாவின் குமாரனான ஸ்ரீ கிருஷ்ணரை தழுவும் பாக்கியமான அந்த விலை மதிப்பற்ற மாணிக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். மிக பெரும் வைஷ்ணவ பெருமானாக விளங்கிய ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஒரு பழைய மதன மோகன் கோவிலின் பக்கத்தில் வசித்து வந்தார். அவர் தினமும் கோபீஸ்வர மகாதேவரை தரிசிக்க அங்கிருந்து வெகு தூரம் நடந்து சென்று வழக்கமாக வழிபடுவார். பின்னர் சனாதன கோஸ்வாமி வயதான போது கோபீஸ்வர மகாதேவர் அவரது கனவில் தோன்றி, நீ இந்த வயதான காலத்தில் இவ்வளவு சிரமம் கொண்டு என்னை பார்க்க வருகிறாயே, தயவு செய்து இதை இனி விட்டுவிடு என்றார். ஆனால் சனாதன கோஸ்வாமியோ, நான் உம்மை தரிசிக்க தினமும் நடந்து வந்தேதான் தீர்வேன் என்று உறுதியாக அடித்து கூறினார். அதற்கு கோபீஸ்வர மகாதேவர், அப்படியானால் நான் உன் குடிசையின் பக்கத்தில் பங்கண்டி என்ற இடத்துக்கு வந்து விடுகிறேன் என்று கூறி மறைந்தார். மறுநாளே அவர் கூறியது போல் பங்கண்டியில் மகாதேவர் தோன்றினார். சனாதன கோஸ்வாமியின் குடிசைக்கும் பழைய கோயிலுக்கும் இடையில் பாதி வழியில் பங்கண்டி இருந்தது. கோபீஸ்வர மகாதேவர் தனக்காக தன்னுடைய ஆலயத்தையே மாற்றியதை கண்டதும் சனாதன கோஸ்வாமியின் பக்தி பூரிப்பிற்கு அளவில்லாமல் போனது. அன்றிலிருந்து அவர் பங்கண்டி மகாதேவரை தினமும் பார்க்க செல்வார். சனாதன கோஸ்வாமி எங்கே இருந்தாலும் அவரது அன்புக்குரிய சிவபெருமானை பார்க்காமல் இருக்க மாட்டார். கோபீஸ்வர மகாதேவர் மற்றும் பிருந்தாவனத்தில் பங்கண்டி மகாதேவர், காமயவனத்தில் காமேஸ்வர மகாதேவர், இப்படி ஏதாவது ஓர் இடத்தில் உள்ள மகாதேவரை தினமும் தரிசிப்பார். அவர் கோவர்த்தன மலையின் பக்கம் வசிக்கும் போது அங்குள்ள சக்கரேஸ்வர மகாதேவரை தரிசித்தார். முன்னால் இந்திரன் கடும் புயல் மலையை பிரஜாவின் மேல் ஏவின போது இந்த சக்கரேஸ்வர மகாதேவர் தான் தன் திரிசூலத்தை சக்கராயுதம் போல் கொண்டு எதிர்த்து பிரஜ ஜனங்களை இந்திரனின் கொடும் உக்கிரத்திலிருந்து காப்பாற்றினார். முன்னால் சிவபெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒரு வரம் கேட்டு வாங்கியிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகளில் தன்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே அந்த வரம். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சிவபெருமானை நந்தகாவோன் என்ற இடத்தில் மலையாக தோன்ற கூறினார். அதன்படி சிவபெருமான் நந்தீஸ்வர மலையாக வடிவம் கொண்டு நந்தீஸ்வரர் என்ற பெயரையும் பெற்றார். இதேபோல் பிரம்மதேவர் ஸ்ரீமதி ராதிகாவின் பிறந்த இடமான பர்சானா என்ற இடத்தில் பிரம்ம பர்வதமாக தோன்றினார். பிரம்மதேவர் ஸ்ரீமதி ராதிகாவின் பிறப்பிடத்தில் அருகில் மாலையாக தோன்றியதால் பிரம்மா நம் குருதேவர் ஆகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானை நாம் மிகவும் உயர்ந்தவராகவும் முதல் வைஷ்ணவராகவும் குருவாகவும் மதிக்கிறோம். ஆனால் அவரை நாம் தனியாக வழிபடுவதில்லை. நாம் சிவராத்திரி மற்றும் அவரது முக்கிய தினங்களை கடைபிடித்து அவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவை நாம் பெருமை கொண்டாடுவோம். ஹரிபக்தி விலாசா என்ற நூலில் சனாதன கோஸ்வாமி ஒவ்வொரு வைஷ்ணவரும் சிவ சதுர்த்தசி அதாவது சிவராத்திரியை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் என்று எழுதியுள்ளார். அனைத்து விதமான நற்குணங்களும் நிறைய பெற்றுள்ள சிவபெருமானை இந்த நாளில் மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். சிவராத்திரி அன்று கீழ்வருமாறு சிவபெருமானை துதித்து போற்றுகிறோம். பிருந்தாவன வனிபதே ஜெய சோம சோம மௌலே சனக்க சனந்தன சனாதன நாரதேத்திய கோபீஸ்வரா பிரஜவிலாசி யுகாங்கிரி பத்மே பிரேம பிரயச்ச நிருபாதி நமோ நமஸ்தே. சங்கல்ப கல்பத்ருமா 103. ஓ பிருந்தாவனத்தின் வாசலில் நின்று காப்பவரே, ஓ சோமா உமக்கு வந்தனம். சந்திரனை தலையில் சூடி சனக்கா சனந்தனா சனாதனா மற்றும் நாரதர் போன்ற மகாபெரும் முனிவர்கள் முதற்கொண்டு அனைத்து முனிவர்களும் வழிபடும் கோபீஸ்வரா, உமக்கு நான் என் பணிவான வந்தனங்களை செலுத்துகிறேன். பிரஜமண்டலத்தில் அற்புத லீலைகளை நடத்தும் ஸ்ரீ ராத மாதவரின் பாத கமலங்களின் மேல் எனக்கு பிரேமபக்தி உண்டாக தயை கூர்ந்து அருள் புரிவீராக. உமக்கு நான் திரும்ப திரும்ப வந்தனம் செய்கிறேன். சிவபெருமானின் வரங்கள். முன்னால் காசி வாரணாசியில் ஏழை பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் சிவபெருமானை வழிபட்டு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், ஆனால் என்னிடம் பணம் ஏதும் இல்லை, தயை கூர்ந்து எனக்கு செல்வம் தர வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் அவரிடம் தோன்றி, நீ பிருந்தாவனத்துக்கு சென்று அங்கே சனாதன கோஸ்வாமியை சந்திப்பாயாக. அவரிடம் நீ உன் மகளின் திருமணத்திற்கு வேண்டிய செல்வங்களை கேள் என்று கூறினார். இதை கேட்டு பெரு மகிழ்ச்சி அடைந்த பிராமணர் பிருந்தாவனத்துக்கு கால்நடையாகவே நடந்து அங்குள்ள கிராமவாசிகளிடம் சனாதன கோஸ்வாமியின் இருப்பிடத்தை பற்றி வினவினார். சனாதன கோஸ்வாமியை பற்றி அங்கே அறியாதவர்கள் யாரும் இல்லாததால் அனைவரும் அவரது குடிசை இருக்கும் இடத்தை கூறினர். அப்போது சனாதன கோஸ்வாமி யமுனா நதிக்கரையில் உள்ள காளியே கிரதா என்ற இடத்தில் பஜனை செய்து கொண்டிருந்தார். பயங்கரமான நஞ்சு நிறைந்த காளியா பாம்பு முன்னால் வசித்து வந்த இடம்தான் அது. மேலும் காளியே கிருதா யமுனா நதியின் பக்கம் இருந்ததால் அங்கே ஆற்று மணல் நிறைய உண்டு. ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியோ வெறும் கோவண துணி மட்டுமே அறையில் கட்டி கொண்டு பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்துக்கொண்டு தினமும் ஒரே ஒரு சப்பாத்தியை அதுவும் உப்பே இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சனாதன கோஸ்வாமியின் குடிசையை அடைந்து, நான் சங்கர மகாதேவர் சிவபெருமானிடம் என் மகளின் கல்யாணத்தை முடிக்க வேண்டி பணம் கேட்டேன். அவர் தாங்களை சந்தித்து வேண்டிய செல்வங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கூறினார் என்று அந்த பிராமணர் விண்ணப்பித்தார். அதற்கு சனாதன கோஸ்வாமி, என்னிடம் ஒன்றும் கிடையாது. நீதான் பார்க்கிறாயே, நான் கட்டியிருக்கும் அரை கோவணத்தை தவிர என்னிடம் எதுவுமே கிடையாது என்று கையை விரித்தார். இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். ஓ சிவபெருமான் எனது மிக அன்பான நண்பராயிற்றே, அவர் பொய் சொல்லி இருக்கவே மாட்டார். அப்போதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது அவரது உரைக்கல்லை பற்றி. உபயோகம் எதுவும் இல்லை என்று அவர் யமுனா நதியில் எரிந்த அந்த உரைக்கல் தொட்ட எந்த இரும்பையும் பொன்னாக ஆக்கும் அந்த உரைக்கல். சனாதன கோஸ்வாமி அந்த பிராமணரிடம், நீ யமுனா நதிக்கரையில் நான் சொல்லும் இடத்தில் போய் மண்ணை தோண்டு. அங்கே ஓர் உரைக்கல்லை நீ காண்பாய். எனக்கும் சரியாக அந்த இடம் நினைவு இல்லை, முயற்சி பண்ணினால் கிடைக்கும் என்றார். அவர் கூறிய இடத்தில் மண்ணை தோண்ட அந்த உரைக்கல் பிராமணரின் கையில் கிடைத்தது. அளவில்லா மகிழ்ச்சியுடன் அவர் பக்கத்தில் கிடைத்த அனைத்து இரும்புகளையும் ஒவ்வொன்றாக தொட்டு அவற்றை அனைத்தையும் பொன்னாக்கினார். அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையின்றி குதித்து குதித்து ஆடினார். எனது பிரார்த்தனைக்கு சிவபெருமான் எவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருக்கிறார் என ஆனந்தப்பட்டு கொண்டு தம் வீட்டை நோக்கி நடந்தார். கொஞ்ச தூரம் அவர் நடந்திருப்பார், அவரது ஆசை பற்பல மடங்குகளாக அதிகரித்தது. சனாதன கோஸ்வாமி ஏன் இந்த இரும்பெல்லாம் பொன்னாக்கும் உரை கல்லை வேண்டாம் என்று தூர எறிந்தார்? அதற்கு எப்படியும் காரணம் இருக்கும். அவரிடம் இதை விடவும் மிக மிக விலை மதிப்புள்ள பொருட்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் யாரும் இதை தூர எறிய மாட்டார்கள் என்று எண்ணினார். இவ்வாறு நினைத்து கொண்டு அந்த பிராமணர் சனாதன கோஸ்வாமியின் குடிசைக்கு திரும்பவும் வந்தார். நீ திரும்ப வந்த காரணம் என்ன என்று சனாதன கோஸ்வாமி கேட்டார். உம்மிடம் இதை விடவும் மிக மிக விலை மதிப்பான செல்வங்கள் உள்ளன என்பது எனக்கு இப்போது நன்றாக புரிகிறது. எனக்கு அது வேண்டும். ஆம், என்னிடம் விலை மதிப்பற்ற பெரும் பொக்கிஷம் ஒன்று உள்ளது. உனக்கு அது வேண்டுமென்றால் நீ இந்த உரைக்கல்லை முதலில் யமுனா நதியினுள் எரிந்துவிட்டு வா என்றார் சனாதன கோஸ்வாமி. பேராசை உந்த மன தைரியத்துடன் அந்த உரைக்கல்லை யமுனா நதியில் எரிந்துவிட்டு சனாதன கோஸ்வாமியின் முன் அந்த பிராமணர் வந்து நின்றார். இங்கே வா, இங்கே வா என்று அந்த பிராமணரை அவர் உள்ளே அழைத்து அவருக்கு ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் மகா மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வழங்கி அவர், என்னிடம் பூலோக சம்பந்தமான பொக்கிஷங்கள் கிடையாது, ஆனால் அவை எல்லாவற்றையும் வெறும் தூசி போல் ஆக்கும் விண்ணுலக பொக்கிஷம் உள்ளது. விலை மதிப்பற்ற ராதா கிருஷ்ணா பக்தி உன்னிடம் சீக்கிரமே வரும். எனவே இனி நீ இங்கேயே இரு, வேறு எங்கும் செல்லாதே. உன் மகளின் திருமணம் நன்றாக நடக்கும். நீ இங்கே உட்கார்ந்து இந்த மகா மந்திரத்தை உச்சரி என்று உபதேசம் அளித்தார். அந்த பிராமணரும் மிக மகிழ்ந்து அங்கேயே இருந்து சனாதன கோஸ்வாமியின் உபதேசங்களை எப்போதும் கேட்டு மிக்க உன்னதமான பக்தரானார்.